தானியேல் ஆகமம் அதிகாரம் 11. ஆனால் நான் மேதியனான தாரியுவின் முதல் ஆண்டிலிருந்தே அவனை திடப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் அவனுக்கு அருகில் நின்றேன். இப்பொழுது நான் உனக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறேன். இதோ இன்னும் 3 மன்னர்கள் பாரசீகத்தில் அரியணை ஏறுவார்கள். 4 அரசன் மற்ற எல்லாரையும் விட பெரும் செல்வம் படைத்தவனாயிருப்பான். அவன் தன் செல்வத்தால் வலிமை பெற்ற பிறகு கிரேக்க அரசுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி எழுப்புவான். பிறகு வலிமை மிக்க அரசன் ஒருவன் தோன்றி மிகுதியான ஆற்றலோடு அரசாண்டு தான் விரும்பியதை எல்லாம் செய்வான். அவன் உயர்நிலை அடைந்த பின் அவனது அரசு சிதைக்கப் பெற்று வானத்தின் 4 திசையிலும் பிரிக்கப்படும். ஆயினும் அது அவனுடைய வழிமரபினருக்கு தரப்படாது. அவனது ஆட்சி காலத்தில் இருந்த வலிமையும் அதற்கு இராது. ஏனெனில் அவர்களிடமிருந்து அவனுடைய அரசு பறிக்கப்பட்டு வேறு சிலருக்கு பிரித்து கொடுக்கப்படும். பின்பு தென் திசை மன்னன் வலிமை பெறுவான். ஆயினும் அவனுடைய படைத்தலைவர்களுள் ஒருவன் அவனைவிட வலிமை பெற்று ஆட்சி செய்வான். அவனது அரசும் மிகப்பெரியதாய் விளங்கும். சில ஆண்டுகள் சென்ற பின் அவர்கள் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த சமாதான உறவை உறுதிப்படுத்த தென் திசை மன்னனின் மகள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்வாள். ஆனால் அவளது செல்வாக்கு நீடிக்காது. அவனும் அவனது வழிமரபும் அற்றுப்போவார்கள். அவளும் அவளை அழைத்து வந்தவரும் அவளை பெற்றவனும் அவளை கைப்பிடித்தவனும் கைவிடப்படுவார்கள். அந்நாள்களில் அவளுடைய வேர்களிலிருந்து அவனது இடத்தில் ஒரு முளை தோன்றும். அவ்வாறு தோன்றுபவன் பெரும் படையுடன் வந்து வடதிசை மன்னனின் கோட்டைக்குள் புகுந்து அவர்களை தாக்கி முறியடிப்பான். அவர்களுடைய தெய்வங்களையும் சிலைகளையும் விலையுயர்ந்த வெள்ளி பொன் பாத்திரங்களையும் எகிப்துக்கு கொண்டு போவான். சில காலத்திற்கு வடதிசை மன்னன் மேல் படையெடுக்காமல் இருப்பான். பின்பு வடதிசை மன்னன் தென் திசை மன்னனது நாட்டின் மேல் படையெடுத்து வருவான். ஆனால் அவன் தன் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும். பிறகு அவனுடைய மைந்தர்கள் திரளான வலிமை மிக்க படையை திரட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் பெருவெள்ளம் போல திடீரென பாய்ந்து வந்து மீண்டும் தென்னவனின் கோட்டை வரை சென்று போரிடுவார்கள். அப்பொழுது தென் திசை மன்னன் வெகுண்டெழுந்து புறப்பட்டு போய் வடதிசை மன்னனோடு போரிடுவான். வடநாட்டான் பெரியதொரு படை திரட்டியிருந்தும் அப்படை பகைவன் கையில் அகப்படும். அப்படையை சிறைப்பிடித்ததால் தென்னவன் உள்ளம் இருமாப்பு கொள்ளும். 1000 பேரை அவன் வீழ்த்துவான். ஆயினும் அவன் முழு வெற்றி அடைய மாட்டான். ஏனெனில் வடதிசை மன்னன் முன்னதை விட பெரிய படையை மீண்டும் திரட்டுவான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திடீரென பெரிய படையோடும் மிகுந்த தளவாடங்களோடும் தாக்க வருவான். அக்காலத்தில் தென் திசை மன்னனுக்கு எதிராக பலர் எழும்புவர். உன் சொந்த இனத்தாரின் மக்களுள் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களும் காட்சியை நிறைவேற்றும்படி எழும்புவார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியுறுவார்கள். வடதிசை மன்னன் வந்து முற்றுகையிட்டு நன்கு அரண் செய்யப்பட்ட நகரத்தை கைப்பற்றுவான். தென்னக படைகள் எதிர்க்க வலிமையற்று போகும். அப்படைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களும் எதிர்த்து நிற்க முடியாது போவார்கள். ஏனெனில் அவர்களிடம் வலிமையே இராது. வடதிசை மன்னன் தென் திசை மன்னனுக்கு எதிராக புறப்பட்டு வந்து தன் மனம் போல செய்வான். அவனை எதிர்த்து நிற்பவன் எவனும் இல்லை. சிறப்பு மிக்க நாட்டினுள் நுழைந்து அது முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்துவான். அவன் முழு அரசின் வலிமையோடு படையெடுக்க திட்டமிடுவான். ஆகவே தென் திசை மன்னனோடு நட்பு கொண்டாடுவது போல நடித்து அவனை வஞ்சகமாய் ஒழித்து கட்டும்படி தன் புதல்வியருள் ஒருத்தியை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பான். ஆனால் அவன் நினைத்தது நிறைவேறாது. அந்த நாடும் அவனுக்கு சொந்தமாகாது. பிறகு அவன் தன் கவனத்தை கடலோர நாடுகள் மேல் திருப்பி அவற்றுள் பலவற்றை பிடிப்பான். ஆனால் படைத்தலைவன் ஒருவன் அவன் திமிரை அடக்கி அத்திமிர் அவனையே அழிக்கும்படி செய்வான். ஆகையால் அவன் தன் சொந்த நாட்டின் கோட்டைக்குள் திரும்பிவிட முடிவு செய்வான். ஆனால் அவன் தடுமாறி விழுந்து அடையாளமின்றி அழிந்து போவான். நாட்டின் செழிப்பான பகுதிகளுக்கு வரி வசூலிப்பவனை அனுப்பும் வேறொருவன் அவனுக்கு பதிலாக தோன்றுவான். அவன் எவரது சினத்தின் காரணமாகவோ போர் முனையிலே சாகாமல் தானே மடிந்து போவான். அவனது இடத்தில் இழிந்தவன் ஒருவன் எழும்புவான். அவனுக்கு எவ்வித அரசுரிமையும் கிடையாது. ஆயினும் எதிர்பாராத நேரத்தில் வந்து முகப்புகழ்ச்சியால் அரசை கைப்பற்றிக் கொள்வான். அவனை எதிர்த்து போர் புரியும் படை தோல்வியடைந்து நசுக்கப்படும். அவ்வாறே உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவனும் ஒழிக்கப்படுவான். உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும் அவன் வஞ்சகமாய் நடந்து கொள்வான். அவன் குடிமக்கள் சிலரே ஆயினும் அவன் வலிமை பெற்று விளங்குவான். செல்வ சிறப்புமிக்க நகரங்களுள் அவன் முன்னெச்சரிக்கை இன்றி நுழைந்து தன் தந்தையரும் முன்னோரும் செய்யாததை எல்லாம் செய்வான். அந்நகரங்களில் கொள்ளையடித்த பொருள்களையும் கைப்பற்றிய செல்வங்களையும் வாரி இறைப்பான். அந்நகரங்களின் அரண்களை பிடிக்க பல்வேறு வழிமுறைகளை கையாள்வான். ஆயினும் இந்த நிலை சிறிது காலமே நீடிக்கும். பிறகு அவன் தன் வலிமையை நம்பி தென் திசை மன்னனுக்கு எதிராக பெரும் படையோடு போரிட துணிந்து செல்வான். அப்பொழுது தென் திசை மன்னனும் வலிமை மிக்க பெரும் படையோடு வந்து போர் முனையில் சந்திப்பான். ஆனால் அவனுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்யப்பட்டிருந்தபடியால் அவன் நிலை குலைந்து போவான். அவனோடு விருந்துணவு உண்டவர்களே அவனுக்கு இரண்டகம் செய்வார்கள். அவனுடைய படை முறியடிக்கப்படும். பலர் கொலையுண்டு அழிவார்கள். இரு அரசர்களும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய நினைப்பார்கள். ஒரே பந்தியில் இருந்து கொண்டே பொய் பேசுவார்கள். ஆயினும் அது அவர்களுக்கு பயன் தராது. ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட காலத்தில் வரவிருக்கின்றது. வடநாட்டு மன்னன் மிகுந்த கொள்ளை பொருள்களோடு தன் நாட்டுக்கு திரும்பி போவான். அவனுடைய உள்ளம் புனிதமான உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கும். தான் நினைத்ததை செய்து முடித்த பின் அவன் தன் நாட்டுக்கு திரும்புவான். குறிக்கப்பட்ட காலத்தில் அவன் மறுபடியும் தென்னாட்டுக்கு வருவான். ஆனால் இம்முறை முன்பு போல் இராது. அவனுக்கு எதிராக இத்தியர்கள் கப்பல்களில் வருவார்கள். அவனோ அவர்களுக்கு அஞ்சி பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுவான். அவன் கடுஞ்சினமுற்று புனித உடன்படிக்கைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பான். மீண்டும் வந்து புனித உடன்படிக்கையை கைவிட்டவர்கள் மேல் தன் கவனத்தை திருப்புவான். அவனுடைய படை வீரர்கள் வந்து திருக்கோவிலையும் கோட்டையையும் தீட்டுப்படுத்தி அன்றாட பலியை நிறுத்திவிட்டு நடுங்க வைக்கும் தீட்டை அங்கே அமைப்பார்கள். உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பசப்பு மொழிகளால் தன் பக்கம் ஏற்பார். ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். ஞானமுள்ள பலர் மக்களுக்கு அறிவூட்டுவார்கள். சில காலம் அவர்கள் வாளாலும் நெருப்பாலும் சிறை தண்டனையாலும் கொள்ளையினாலும் மடிவார்கள். அவர்கள் வீழ்ச்சி வரும்போது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு சிலர் இருப்பர். ஆயினும் அவர்களது துணைக்கு வருபவர் தன்னல நோக்குடனே உதவி செய்வர். ஞானிகள் சிலர் கொல்லப்படுவர். இதன் மூலம் மக்கள் புடம் போடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வெண்மையாக்க பெறுவர். இறுதியாக குறிக்கப்பட்ட முடிவு காலம் வரும். அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான். அவன் தன்னையே உயர்த்தி கொள்வான். எல்லா தெய்வத்திற்கும் மேலாக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனானவர்க்கே எதிராக பழிச்சொற்களை பேசுவான். இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரை அவன் வாழ்க்கை வளம் பெறும். ஏனெனில் குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும். அவன் தன் தந்தையர் வழிபட்ட தெய்வங்களையோ வேறெந்த தெய்வத்தையோ பொருட்படுத்தாமல் அவற்றுக்கெல்லாம் மேலாக தன்னையே உயர்த்தி கொள்வான். அவற்றிற்கு பதிலாக அரண்களின் தெய்வத்தை மட்டும் வணங்குவான். தன் தந்தையர் அறிந்திராத அந்த தெய்வத்தை அவன் பொன்னாலும் வெள்ளியாலும் மாணிக்க கல்லாலும் விலையுயர்ந்த பொருள்களாலும் பெருமைப்படுத்தி வழிபடுவான். தன் வலிமை மிக்க கோட்டைகளின் காவலர்களாக அயல் தெய்வத்தை வழிபடும் மக்களை நியமிப்பான். அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டவர்களை சிறப்பித்து மக்களின் அதிகாரிகளாக நியமித்து பணத்திற்காக நிலத்தை பிரித்து கொடுப்பான். முடிவு காலம் வரும்போது தென்திசை மன்னன் அவனை தாக்குவான். வடதிசை மன்னனும் தேர்ப்படை, குதிரை வீரர்கள், கப்பற்படை ஆகியவற்றுடன் சுழற்காற்றை போல் அவனை எதிர்த்து வருவான். அவன் நாடுகளுக்குள் வெள்ளம் போல் பாய்ந்து அழிவு விளைவித்துக் கொண்டே போவான். பிறகு அவன் சிறப்புமிக்க நாட்டினுள் நுழைவான். பல்லாயிரக்கணக்கானோர் அழிக்கப்படுவர். ஆனால் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியரின் தலைவர்கள் ஆகியோர் மட்டும் தப்பித்துக் கொள்வர். அவன் மற்ற மாநிலங்கள் மேலும் தன் கையை ஓங்குவான். அவன் கைக்கு எகிப்து நாடும் தப்பாது. அங்குள்ள பொன், வெள்ளி முதலிய செல்வங்களையும் விலையுயர்ந்த எல்லா பொருள்களையும் கைப்பற்றிக் கொள்வான். லிபியரும் எத்தியோப்பியரும் அவன் பின்னே செல்வார்கள். ஆனால் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்கச் செய்யும். பலரை கொன்றழிப்பதற்கு அவன் பெரும் சீற்றத்துடன் புறப்பட்டுச் செல்வான். பிறகு கடலுக்கும் மாட்சிமிகு திருமலைக்கும் இடையே தன் அரச கூடாரங்களை அமைப்பான். ஆயினும் உதவி செய்வார் யாருமின்றி அவன் தன் முடிவை காண்பான்.